தந்தை மகன் துயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியிலே இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்தும் கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை பராமரித்து வழிநடத்திய கிருபைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த மாதத்தை இறைவன் நம்மை நிறைவின் பாதையில் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டி இத்திருப்பலிகளை சிறப்பாக செப்பிப்போம். சிறப்பாக இன்று புதன்கிழமை புனித சுசேப்பருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இதனாலே புனித சுசேப்பர் வழியாக நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களுக்கு பெற்றுத்தர புனித சுசேப்பர் வழியாக நாம் இறை ஆசிரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன் அமைதி ரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இறைவா சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருமூலமானீரே. பாதுகாவலராகியும் மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 எட்டு முடிய. கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரிகளாகிய கொலோசே நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் தீமேத்தியும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்த அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்த நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்ராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர் தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக்கன்று போல் இருக்கின்றே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவே. உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வே. இதுவே நன்று, இதுவே நன்று, இதுவே நன்று. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. அடிமைப்பட்டோர் விடுதலை அடைவரென முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ள
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்காயில் இனச்செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 4 இறைவசனங்கள் 38-44 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளினால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி அச்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பலரிடத்திலே நாம் கேட்கிற போது பலர் நம்மிடத்தில் சொல்வார்கள், எனக்கு நேரம் இல்லை, அல்லது எனக்கு செய்ய முடியவில்லை, பல்வேறு நேரங்களிலே எனக்கு நேரத்தை ஒதுக்கவே முடியவில்லை என்றெல்லாம் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்தபோது அவர் சொல்கிறார், நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா, எனக்கு அவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் நேரமே பற்ற மாட்டேங்குது, ஏன் பற்ற மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு மாணவனை கேட்டபோது அவன் சொல்கிறான், நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு படிப்பதற்கு நேரமே பத்தவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறான். குடும்பத் தலைவரையும் தலைவியையும் பார்த்து கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வீட்டிலே நாங்கள் தனித்தனியாக ஜெபம் செய்து கொள்கிறோம், நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஜெபம் செய்து கொள்கிறோம், ஆனால் எங்களுக்கு சேர்ந்து ஜெபிப்பதற்காக நேரம் கிடைப்பதில்லை, நேரத்தை நாங்கள் எப்படி ஒதுக்குவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் எனக்கு நேரம் இல்லை, அல்லது என்னால் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை, இந்த பணிகளை செய்ய முடியவில்லை என்று சொல்லி நம்மை நாமே பல நேரங்களிலே நியாயப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த நேர நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு திறனான ஒரு சிறமையாக நாம் நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கு பல நேரங்களிலே கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு தத்துவ பேராசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்குவது எப்படி என்பதற்காக ஒரு பெரிய குவளை எடுத்து தன்னுடைய மேஜையிலே வைக்கிறார். அந்த குவளையிலே இரண்டு பெரிய பாராங்கற்களை எடுத்து அந்த குவளைக்குள் போடுகிறார். அப்போது அந்த மாணவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த குவளை இப்போது நிரம்பி இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார். அப்போது அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள், ஆம், இந்த குவளை இப்போது நிரம்பி இருக்கிறது, பாராங்கற்களால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உடனடியாக மீண்டும் அந்த பேராசிரியர் சிறு சிறு கற்களை எடுத்து அந்த குவளைக்குள் போடக்கூடியவராக இருக்கிறார். அந்த கற்கள் எல்லாம் அந்த இடுக்குகளுக்குள் செல்கிறது, அந்த பாறையின் இடுக்குகளுக்குள் செல்கிறது, சென்று நிரம்பி விடுகிறது. மீண்டும் அவர் கேட்கிறார், இந்த கற்கள் இந்த பாத்திரத்தை, இந்த குவளையை நிரப்பியிருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த மாணவர்கள் ஆம், நிரப்பியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். மீண்டும் அவர் சிறு மணலை எடுத்து அந்த மணலை மீண்டும் அந்த குவளைக்குள் போடுகிறார். அந்த மணல் அந்த குவளைக்குள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த இடத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. இப்போது அந்த மாணவர்களை பார்த்து, இப்போது இந்த குவளை நிரம்பி இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அந்த மாணவர்கள் ஆம், நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி அந்த தத்துவ பேராசிரியர் விளக்கக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் மணலை கொண்டு அந்த பாத்திரத்தை முதலிலேயே நிரப்பிவிட்டோம் என்றால் அந்த பாறைகளுக்கும் அல்லது அந்த கற்களுக்குமான இடம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அந்த பேராசிரியர் சொல்கிறார், இன்று பாறைகள் என்று சொல்லப்படக்கூடியது நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள், நம்முடைய உடல் நலம், நம்முடைய உடன்பிறப்புகள் இவர்கள். இந்த குவளைகள், இந்த கூழாங்கற்கள் அல்லது கற்கள் என்று சொல்லப்படக்கூடியது நம்முடைய வேலை, நம்முடைய வீடு, நம்முடைய தொழில், வியாபாரம் இவை. இந்த மணல் என்று சொல்லக்கூடியது நமக்கு தேவையில்லாத சில முக்கியமற்ற பொருள், முக்கியமற்ற வேலை அல்லது சிறிய தேவையில்லாத காரியங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போது தான் அந்த மாணவர்களுக்கு சொல்கிறார், பல நேரங்களிலே நாம் தேவையில்லாத காரியங்களை கொண்டு அந்த குவளையை நிரப்பிவிட்டு தேவையான காரியங்களுக்கு இடத்தை நாம் தருவதற்கு தயார் சில நேரங்களிலே மறந்து விடுகிறோம் அல்லது நாம் முயற்சி செய்வதில்லை. எதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு பிறகு தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். பெஞ்சமின் பிராங்க்ளின் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையானது என்ன என்பதை அறிந்து அவருக்கு பல்வேறு விதமான பணிகளை அந்த அமெரிக்க நாட்டில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே ஒரு குறையை மக்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இவர் எந்தவிதமான பணிகளையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதையெல்லாம் இவர் மீது மக்கள் சுமத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த பெஞ்சமின் பிராங்க்ளின் என்பவருக்கு தனக்குள் ஒரு சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். நான் இத்தனை வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன், நான் இத்தனை பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஏன் மக்கள் என் மீது குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு முறை தன்னுடைய மேஜையில் அமர்ந்து தான் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் எழுதி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எழுதி வைத்து அன்று காலையிலிருந்து மாலை வரை என்ன வேலையெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி அவர் பார்க்கிற போது அவருக்கு தெரிகிறது, தனக்கு முக்கியமில்லாத வேலைகளை எல்லாம் அவர் பார்த்துவிட்டு முக்கியமான வேலைகளை அவர் விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை அந்த ஒரு வாரத்திற்குள் அவர் கண்டுபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் கண்டுபிடித்த பிறகு எது முக்கியமான வேலை, எது முக்கியமில்லாத வேலை என்பதை பிரித்து தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ததாக அவருடைய வரலாறு கூறுவதை இந்த தத்துவ பேராசிரியர் அந்த மாணவர்களுக்கு சொல்லி சொல்கிறார். நம்முடைய நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நச்சினை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் தன்னுடைய பணிகளை நிறைவாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு தொழுகை கூடத்திற்கு செல்கிறார், சாபத்து நாளிலே செல்கிறார். அந்த நாளிலே சென்று அங்கு ஜபம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த லூக்கான் அச்சதி 4 தொடக்கத்திலே இயேசு அந்த தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏழைகளுக்காக நான் அச்சதி அறிவிப்பதற்காக வந்தேன், என்னுடைய ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்றெல்லாம் சொல்லி அவர் போதிக்கிறார். இந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, அங்கிருந்து தப்பித்து வரக்கூடியவராக இருக்கிறார். வந்து தொழுகை கூடத்திலிருந்து அவர் சீமோனுடைய வீட்டிற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கே சீமோனுடைய வீட்டிற்கு சென்ற பிறகும் அவர் தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சீமோனுடைய மாமியாரை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். குணப்படுத்திய பிறகு சீமோன் பேதுருடைய மாமியாருடைய செயல்பாடுகளை எல்லாம், இந்த பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த மக்களுக்கான ஒரு பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை எல்லாம் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். பேய்களை எல்லாம் ஓட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படி அவர் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். காலை நேரையில் பொழுது விடியும் வேளையிலே அவர் மீண்டும் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பணிகள் மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லி அவர் இருந்து விடவில்லை, மாறாக தன்னுடைய நேரத்திலே ஜெபிப்பதற்கான ஒரு நேரத்தையும் அது ஒதுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை மக்கள் திரளான மக்கள் அவரை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நற்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து செல்கிற போது இந்த மக்கள் இயேசுவை அந்த இடத்திலே அமர்ந்து வைத்து விட வேண்டும், அல்லது இயேசு இந்த இடத்திலே இருந்து விட்டால் நமக்கு எல்லா விதமான புதுமைகளும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு அவரிடத்திலே சொல்கிறார், நான் மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும், இறையாட்சி பற்றிய நற்செய்தி எல்லா இடங்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நேரத்தை தன்னுடைய பணியை அவர் மக்களுக்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தினார் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தொழுகை கூடத்திலே ஜபம் செய்துவிட்டு, அந்த பணியை செய்துவிட்டு, மீண்டும் நோயாளிகளை குணப்படுத்திவிட்டு, ஜபமும் செய்துவிட்டு, மீண்டும் அவர் எல்லா ஊர்களுக்கும் நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி யூதேயாவில் உள்ள தொழுகை கூடத்திலும் அவர் கற்பிப்பதாக நற்செய்தி முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பணி தன்னுடைய நேரத்தை சரியாக அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த விதமான குறையும் அவர் நேரத்தை பற்றி சொல்லவில்லை. மாறாக இறைவன் கொடுத்த செயல்பாடுகளை நான் நிறைவாக செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் அவர் தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். தூய பவுல் கொலோசி நகர் மக்களுக்கு தன்னுடைய பணிகளை விளக்கக்கூடியவராக இருக்கிறார். தூய பவுளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிற போது அவர் மூன்று முறை திருத்தூதர் பயணம் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த திருத்தூது பயணம் என்று சொல்லக்கூடியது மிகவும் கடினமான சில பயணங்களை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய நேரத்திலே அவர் கடவுளுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு, அதிலும் அவருக்கு பல்வேறு விதமான சிறதண்டனை தரப்படுகிறது. கொலோசியர்களுடைய திருமுகத்தை நாம் வாசிக்கின்றோம். 13 அவர் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளான போதிலும் அவர் மூன்று திருத்தூதர் பயணங்களை மேற்கொண்டு அவர் பல்வேறு விதமான மக்களை கிறிஸ்துவின் பால் இழுத்து வரக்கூடியவராக இருக்கிறார். இப்படி தன்னுடைய நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் இன்று நற்செய்தியின் முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் நம்முடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய நேரத்தை கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதற்கு விவிலியத்திலே 5 விதமான நிர்வாகத்தன்மைகளை, நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைகள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. 1, உங்கள் முன்னுரிமைகளை தெளிவாக வரையறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12:21-31 வாசிக்கின்றோம். எதை உண்பது, எதை குடிப்பது என நீங்கள் தேடிக் கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம். உங்கள் சார்ந்த பிற இனத்தார் இவற்றையெல்லாம் தேடவில்லை, தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதற்கு பல நேரங்களிலே முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பல நேரங்களிலே தேவையற்ற சில விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நட்சத்திரத்தை நாம் பார்க்கிறோம், இயேசு தேவையான நேரத்தில் தேவையானவற்றை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தொழுகை கூடத்திலே அவர் கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். சீமோன் பேதுரு வீட்டுக்கு சென்ற போதும் கூட அவர் தன்னுடைய அந்த மாமியாரை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அங்கு வந்த மக்களையெல்லாம் சந்தித்து அவர்களுக்குடைய நோய்களை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். பேய்களை ஓட்டக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் விடியற்காலையிலே அவர் தன்னுடைய ஜபத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இப்படி தன்னுடைய பணிகளை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை அவர் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். 2வதாக வில்லு நமக்கு சொல்லித்தரக்கூடியது, விடாமுயற்சியுடன் திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். விடாமுயற்சியோடு நாம் திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நீதிமதிகள் அதிகாரம் 21:5 சொல்கிறது, திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் என்று சொல்கிறது. பல நேரங்களிலே நாம் திட்டமிடாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்மை தேவையில்லாத செயல்பாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நேரத்தை பல நேரங்களிலே நாம் வீணாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை விடாமுயற்சியோடு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நீதிமதிகள் அதிகாரம் 14:8 சொல்கிறது, விவேகத்தோடு உங்களுடைய காலத்தை செலவிடக்கூடியவர்களாக இருங்கள். விவேகத்தோடு நீங்கள் செயல்படுகிற போது உங்களுடைய நேரத்தின் செயல்பாடுகள் உங்களை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறது. விடாமுயற்சியோடு நாம் திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவிடத்திலே இந்த மக்கள் எல்லோரும் வந்து இயேசுவே நீர் இங்கேயே தங்கிவிடும் என்று சொன்னபோது இயேசு விடவில்லை. மாறாக அவர்களை சொல்லியவராக இருக்கிறார், நான் மற்ற இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும், நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பேதுருவும் சீமோனும் மலை உச்சியிலே அவர்கள் இயேசுவே இங்கே நாம் மூன்று கூடாரங்கள் அமைத்து இங்கேயே இருந்து விடுவோம் என்று சொல்கிற போது நாம் இந்த இடத்தை விட்டு சென்று பல்வேறு விதமான பணிகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விடாமுயற்சியோடு திட்டங்களை உருவாக்கக்கூடியவராக இயேசு இருந்தார். அதை தான் நமக்கும் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இறைவனின் விருப்பத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு கவனமாக திட்டமிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் இறைவனுடைய திட்டத்தை மறந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்து கொள்வதில்லை. மாறாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை, மனிதர்களுடைய செயல்பாடுகளை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் எபேசியர் திருமுகம் அதிகாரம் 5:16-17 நாம் வாசிக்கிறோம். காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள், அறிவிலிகளாக இல்லாமல் ஆண்டவரின் திருவுளத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்கிறது. இந்த ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தினமும் கடவுளை முதலில் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அதைதான் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். பொழுது விடியும் வேளையிலே இயேசு தனிமையான இடத்திற்கு செல்லக்கூடியவராக இருந்தார். காரணம், கடவுளுடைய திட்டத்தை அவர் உணரக்கூடியவராக இருந்தார். இன்று நான் எதை செய்ய வேண்டும், எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் கடவுள் அவருக்கு கற்பிக்கக்கூடியவராக இருந்தார். அதுதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26:33 வாசிக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக அந்த ஆட்சியை, அவருடைய ஏற்புடையவற்றை நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ஆட்சியை நாம் விரும்பி செயல்படுகிற போது நமக்கு அனைத்தும் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த திட்டத்தை உணர்ந்து கொள்வதற்கு நாம் இறைவனிடத்திலே தினமும் நம்முடைய செயல்பாடுகளை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை முதலில் கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நான்காவதாக நமக்கு விளையும் சொல்கிறது, உங்கள் திட்டங்களை இறைவனிடம் ஒப்படையுங்கள். இறைவன் செய்த ஒவ்வொரு திட்டங்களையும் நாம் கடவுள் கையில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுனுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் எதை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக நான் செய்கிறேன், தந்தை என்னை அனுப்பினார், தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் பணிகளை செய்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்விலே தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதுதான் திருப்பாடல் ஆசிரியர் 37:5 நாம் வாசிக்கிறோம். உம் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரே நம்புகிறு, அவரே உன் சார்பில் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்படைக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய வழியை செமையாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சார்பாக அவர் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 16:3 சொல்கிறது. உம் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் இறைவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர்களிடத்தில் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒப்படைக்கிற போது, நம்முடைய திட்டங்களை எல்லாம் இறைவனிடத்திலே ஒப்படைக்கிற போது அவர் நம்மை வெற்றியடைய செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் ஐந்தாவதாக நமக்கு சொல்கிறது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய செயல்பாடுகளை ஒப்படைத்து விட்டு நாம் நிமதியாக இருக்கக்கூடாது. மாறாக ஐந்தாவது நமக்கு சொல்கிறது, சோம்பேறியாக இருக்காதீர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருங்கள். இதுதான் மிகவும் முக்கியமானது. நாம் திட்டமிடுகிறோம், அந்த திட்டத்தை நாம் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிக்க வேண்டும், மாணவர்கள் தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவர்கள் நன்று படித்திருந்தால்தான் தேர்விலே தேர்ச்சி பெற முடியும். அதற்கு மாறாக கடவுளிடத்தை என்னுடைய திட்டத்தை நான் ஒப்படைத்து விட்டேன், எனவே நான் தேர்வுக்கு படிக்க மாட்டேன், நான் தேர்விலே எழுதுவேன், தேர்விலே ஆண்டவரனை தேர்விலே பாசாக்கி விடுவார் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம். மாறாக நம்முடைய உழைப்பையும் அந்த திட்டத்திற்கு, இரண்டு திட்டத்திற்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 14:23 சொல்கிறது. கடும் உழைப்பு எப்போதும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். நாம் எப்போது கடினமாக உழைக்கிறோமோ, நம்முடைய திட்டங்களை கடினத்தோடு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அப்போது அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவுக்கு சாதாரணமல்ல, ஒரு இடத்திற்கு காலையிலே பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார், மாலையிலே ஜெபிக்கிறார், மீண்டும் விடியற்காலையிலே ஜெபித்துவிட்டு அவர் மீண்டும் மற்ற இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி கடின உழைப்பாளியாக இயேசு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். 3 ஆண்டுகளில் அவர் செய்த பணிகளை எல்லாம் நாம் விவிலியத்திலே வாசித்தாலும் அதில் அடக்க முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான பணிகளை செய்தார் என்று சொல்லி விவிலியம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் கடைசியிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த விவிலியத்தில் எழுதப்படாத பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் இறைவனிடத்தில் தரக்கூடியவராக இருக்கிறார். காரணம், அவருடைய கடின உழைப்பு, அவர் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 6:6-11 வாசிக்கின்றோம். எறும்பு எப்படி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது, காலத்திற்கு ஏற்றாற்போல் அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் சுறுசுறுப்பாக செயல்படுகிற போது வறுமை உங்களை பிடித்து கொள்ளாதவாறு கடவுள் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். கடுமையாக உழையுங்கள், நீங்கள் பயன் பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் அதிகாரம் 6:6-11 நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கற்றுத்தரக்கூடியது, நம்முடைய நேரத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்த முறையில், நாம் கடவுளுக்கு உகந்த முறையில் நம்முடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முதலில் நாம் முன்னுரிமை கொடுத்து விடாமுயற்சியோடு நம்முடைய திட்டங்களை மேற்கொண்டு நாம் இறைவன் பாதத்திலே நம்முடைய விருப்பத்தை, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, கடவுளுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் மிகவும் சுறுசுறுப்பானவர்களாக பணி செய்கிற போது நம்முடைய வாழ்வு நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே எல்லா நேரங்களையும் கடவுளுக்கான ஒரு பணியை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். நாம் நம்முடைய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி திட்டமிட்டு நாம் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் நம்மை நிறை வாழ்வு கலைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய திட்டத்தை இவ்வுலகில் நாம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.